நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள பின்னணியில் அங்குள்ள நிலைமை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் அவர்களுடன் இணைந்துள்ளோம். வணக்கம் அகிலன் கதிர்காமர் அவர்களே.
வணக்கம்.
இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்ற பின்னணியில் தற்போதைய நிலை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக உங்களோடு இணைந்திருக்கிறேன். அங்கே அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று ஊரடங்கு கூட நடைமுறைப்படுத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது அங்குள்ள நிலைமை தொடர்பில் எங்களுக்கு விளக்க முடியுமா?
ஆம், கடந்த சில வாரங்களாக இந்த நெருக்கடி மத்தியில் பலவிதமான போராட்டங்கள் எழும்பியிருந்த நிலைமையில் நேற்றைக்கும் ஒரு கொழும்பு நகரத்தில் ஒரு பெரும் போராட்டத்தை முடக்கும் முயற்சியாகத்தான் அரசாங்கம் ஊர்காவல் சட்டத்தை முன்கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்த முயற்சித்தது. அப்படி இருந்த பொழுதும் அந்த போராட்டங்கள் தொடர்ந்திருந்தன. அதற்கு பிறகு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிற விடயம், தற்போது அரசு அவை கேபினட் குலைக்கப்பட்டு ஒரு புது கேபினட், ஒரு புது அரசு அவை ஜனாதிபதியால் உருவாக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இவ்வாறான மாற்றங்கள் மத்தியிலும் இங்கிருக்கும் நிலைமை என்னவென்றால், மக்களுடைய சிரமங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. தொடர்ச்சியாக பொருட்களுடைய தட்டுப்பாடு, விலையேற்றம் மத்தியில் மக்கள் தங்களுடைய நாளாந்த வேலைகளை கூட முன்கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதன் மத்தியில் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு எதிரான குரல்களும் போராட்டங்களும் அதிகரித்து கொண்டு போற வாய்ப்பு தான் இருக்கின்றது. இந்த நிலைமை எடுத்து பார்க்கும் பொழுது நாடு முழுவதும் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே நேரம் உழைக்கும் மக்கள், குறிப்பாக வடகிழக்கு எடுத்து பார்த்தோமானால், யுத்த காலத்திலிருந்தே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பெண்கள் கலந்து தாங்கும் குடும்பங்கள் போன்றவர்கள் இவ்வாறான ஒரு நெருக்கடி வரும் பொழுது மீண்டும் வறுமைக்குள் தள்ளப்படலாம். அதே மாதிரி தான் மலையத்தில் இருக்கும் தொழிலாளர் குடும்பங்களும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே மாதிரி நகரப்புறங்களில், கொழும்பு நகரத்தில் இருக்கும் உழைக்கும் மக்கள் எடுத்து பார்த்தால் கூட, நகரங்களில் வீட்டு தோட்டத்துக்கோ விவசாயத்துக்கான வாய்ப்பு இல்லை, மற்றும் இவ்வாறான கேஸ் உடைய தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களுக்கு பெரும் சிரமங்கள் இருக்கின்றது. உண்மையில் இந்த நெருக்கடி என்பது இலங்கையுடைய சுதந்திர வரலாற்று காலத்திலே மிகப்பெரிய நெருக்கடி என்றுதான் கூற வேண்டும். 1930s இருந்த உலக பொருளாதார நெருக்கடி காலத்தில் இலங்கையில் ஒரு பஞ்சம், பட்டினி போன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதனுடன் அங்கு வந்த மலேரியா நெருக்கடி மத்தியில் இலங்கையுடைய 2 மக்கள் உயிரிழந்திருந்தார்கள். அதே மாதிரியான காலம்தான் இந்த காலம் என்றும் கூற வேண்டும். இந்த கொரோனா அனர்த்தம் மத்தியில் அதற்கு மேலதிகமான ஒரு உலக பொருளாதார வீழ்ச்சியுடன் இங்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி வந்திருக்கின்றது. இதன் மத்தியில் மக்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகின்றது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது.
சரி, ஒரு அரசிடம் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பில் ஓரளவு கணிப்பு இருக்கும் இல்லையா? நாட்டின் பொருளாதாரம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக. ஆனால் இலங்கையின் பொருளாதார நிலை இவ்வளவு தூரத்திற்கு செல்வதற்கு என்ன காரணம்?
2 முன்பே, மார்ச் 2020 கொரோனா வந்தவுடன் எங்களுடைய சுற்றுலாத்துறை முடங்கியதுடனே இது ஒரு பெரிய நெருக்கடியாக அமைய போகின்றது, அதற்கு அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை நான் கூட பல கட்டுரைகளில் தொடர்ந்து பதிவு செய்து வந்திருக்கின்றேன். அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு நீண்டகால நெருக்கடி ஒரு பக்கம். அதாவது 1977-78 பகுதியில் முன்வைக்கப்பட்ட திறந்த பொருளாதார கொள்கைகள், அதன் தொடர்ச்சி. அது யுத்த காலத்தில் அந்த கொள்கைகள் பெருமளவில் முன்னெடுக்க முடியாவிட்டாலும், யுத்தம் முடிந்த பின்பு பெருமளவில் அந்த உலகமயமாக்கப்பட்ட நவதாராளவாத கொள்கைகளின் தாக்கத்தின் அடிப்படையில் இலங்கையுடைய பொருளாதாரம் ஒரு நெருக்கடியை நோக்கி போய்கொண்டு இருந்தது. அது 2020 வந்த கொரோனா நெருக்கடி, அதனுடன் வந்த சுற்றுலாத்துறையுடைய முடக்கம், மற்றும் வெளிநாட்டில் புதிய மக்களுடைய அந்நிய செலாவின வருமானம் குறைந்தவுடன் ஒரு பெரும் நெருக்கடியாக மாறப்போகும் என்பதை எல்லாரும் தெரிந்த விடயமாக இருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம், அதாவது ராஜபக்ச அரசாங்கம், அதில் பெரும் கவனம் செலுத்தாமல் வெறுமனே தங்களுடைய அதிகாரத்தை குவிப்பதில் தான் கவனம் செலுத்தினார்கள். குறிப்பாக 2019 ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் வரியை பெருமளவில் குறைத்திருந்தார். அதற்கான காரணம் அதற்கு பிறகு வரும் பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்காக அமைந்தது. அந்த நிலைமையில் கொரோனா நெருக்கடி வந்த பொழுது அரசாங்கத்துடைய வருமானம் மிகவும் குறைவாக இருந்த காரணத்தால் மக்களுக்கு தேவையான சலுகைகளை கூட வழங்க முடியாத நிலைமையில், ஆனால் பாராளுமன்ற தேர்தலை கொரோனா மத்தியில் கூட முன்கொண்டு போய் அவர்கள் 3/2 பெரும்பான்மையை பெற்ற அளவுக்கான பெரும் வெற்றியை பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தார்கள். அதற்கு பிறகு 20 திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை பெருமளவில் குவித்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் இந்த கொலம்போ போர்ட் சிட்டி துறைமுக நகரம் அது ஒரு நிதி நகரமாக உருவாக்கும் சட்டமூலத்தை கூட முன்கொண்டு வந்து நிதிமயமாக்கல் ஊடாக பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரியான பார்வைதான் இருந்ததே ஒழிய, இவ்வாறான பிரச்சனைகள், மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள், மக்களுடைய வாழ்வாதாரம், உணவில் வரக்கூடிய பிரச்சனைகள், இவ்வாறான விடயங்களில் ஒரு விதமான கவனமும் இல்லாததான் திடீரென இந்த ஒரு பாரிய நெருக்கடி வந்ததுக்கான காரணம். உதாரணமாக கூறப்போனால், சென்ற வருடம் எங்களுடைய இறக்குமதி உச்சகட்டமாக இருந்தது. 21 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான இறக்குமதியை சென்ற வருடம் 2021 மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு நெருக்கடி மத்தியில் அத்தியாவசிய பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் பலவிதமான ஆடம்பர பொருட்களை கூட இறக்குமதி செய்யும் ஒரு நிலைமையில் தான் நாடு இருந்தது. அதற்கு பிறகு ஒரு சில மாதங்களிலேயே தற்போது எரிபொருளா இருக்கலாம், அல்லது உணவுகளா இருக்கலாம், மருத்துவ பொருட்களா இருக்கலாம், இவ்வாறான அத்தியாவசிய பொருட்களை கூட இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்துடைய எங்களுடைய பொருளாதாரத்துடைய முகாமத்துவம் என்பது மிகவும் ஒரு மோசமாகத்தான் அமைந்திருந்தது என்று கூற வேண்டும்.
நிறைவாக, இந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இல்லையா? அமைச்சரவை மாற்றம் அதை போன்று வெளிநாடுகளிடம் கடன் பெறுவதற்கான முயற்சி என்று பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த முயற்சிகள் ஊடாக இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று நினைக்கிறீர்களா?
நான் ஏற்கனவே கூறிய மாதிரி இந்த நெருக்கடி ஒரு நீண்ட காலமாகத்தான் உருவாகி கொண்டு வந்தது. 1970 இந்த முடிவிலிருந்தே, அதுவும் குறிப்பாக இந்த கடந்த 12 யுத்தத்துக்கு பிறகான மேற்கொள்ளப்பட்ட கொள்கைகள், அதனுடன் அதிகரித்த வெளிநாட்டு கடன்கள், இவைகள் எல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு நீண்ட காலமாக உருவாகின ஒரு கடன் என்று எடுத்து பார்க்கும் பொழுது அதை சீர் செய்வதும் பல வருடங்கள் எடுக்கப் போகின்றது. தற்போது பேசப்படுற விடயம் என்று பார்க்கும் பொழுது, சர்வதேச நாணய நிதியம் IMF ஒரு ஒப்பந்தத்தை செய்து ஓரளவு நிதியை பெற்று அதனூடாக எங்களுடைய வெளிநாட்டு கடன்களை காண ஒரு கால அவகாசத்தை பெற்று சமாளிக்கலாம் என்ற ஒரு கருத்து அரசாங்கத்திடம் சரி எதிர்கட்சிகளும் அதில் தான் அந்த ஒரு திட்டத்தில் தான் தங்கியிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் IMF ஊடாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏனென்றால் IMF செல்லும் பொழுது அவர்கள் பல நிபந்தனைகளை திணிக்கப் போகின்றார்கள். அது ஒரு பிரச்சனையாக அமையப் போகின்றது. இரண்டாவது, அவர்களிடம் இருந்து வரும் நிதி ஒரு குறிப்பிட்ட அளவாகத்தான் இருக்கும். அந்த ஒப்பந்தம் ஊடாக மேலதிகமான வெளிநாட்டு கடன்களை பெறக்கூடிய ஒரு நிலைமை தான் உருவாக்கப்படும். ஆனால் ஏற்கனவே எங்களுடைய கடன் தொகை மிகவும் அதிகமாக இருக்கும் பொழுது, நேரடியமான கடனை பெறும் பொழுது, சரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் மீண்டும் பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கும், ஆனால் அது ஒரு நீண்ட கால தீர்வாக அமையாது. ஆகவே நாங்கள் ஒரு சரியான திசையில் எங்களுடைய பொருளாதாரத்தை முன்கொண்டு போகாவிட்டால் அது இந்த நெருக்கடி தொடர்ந்தும் நீடிக்கப் போகின்றது, மக்களுடைய சிரமங்கள் தொடர்ந்தும் இருக்க போகின்றது. அதாவது குறுகிய காலத்தில் இந்த அடுத்த 6 இந்த உணவு தட்டுப்பாடு இவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இப்போ இந்தியா போன்ற நாடுகளிடம் இருந்து கூட நாங்கள் பெற்ற கடன்களை பயன்படுத்தி மக்களுக்கான பொருட்களை விநியோகிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, அத்தியாவசிய பொருட்களை. ஆனால் நீண்ட காலத்தில் எங்களுடைய பொருளாதார முறைமையையும் கட்டமைப்பையும் மாற்றி அமைக்க வேண்டி இருக்கின்றது. குறைந்தது உணவிலாவது நாங்கள் ஒரு தன்னிறைவை அடையக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு மேலாக உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறான, அதாவது இவ்வளவு காலம் இந்த நகரமயமாக்கல், நிதிமயமாக்கல் போன்ற மற்றும் சுற்றுலா துறையில் முழுதாக தங்கியிருக்கும் நிலைமையில் இருந்து உள்ளூர் உற்பத்தி மற்றும் மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு முன் கொடுக்கும் ஒரு பொருளாதார திசை மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது.
மிக நன்றி அகிலன் கதிர்காமர் அவர்களே, அங்குள்ள நிலைமை தொடர்பில் விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.